உள்ளவனும் உடத்தில் ஊக்கமெனும் தருநிறுவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்போட்டு இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கமலமிட விழிக்கும் கருணையனும் வெள்ளமதம் பொழி சித்திவேளத்தில் இணைந்து ஒரு வினைகள் தீர்ப்பார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டர் ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலர் மென்கடல் வழங்க வந்த பிறப்பை வணங்குவார். ஊழியர்களும் வெப்பொழித்த புகழியர்களும் கடலோட்டம் ஆழிவிசை கல்மிதத்தில் அடைந்தவிரான் அடிபோற்று வாழி திருநாவலூர் வந்தொன்னன் பதம் போற்று ஊழிமொழி திருவாதபுரர் திருத்தாள் போற்று. இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமும் அவருடைய பொன்னார்த்தருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு இல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தேவி சேக்கடார் பெருமானுடைய குருவருளினாலும் பெரியவரான தொடர்ச்சொழிவு மகான் ஸ்ரீ முருகத்து சுவாமியுடைய திருமணத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாச அரண்மனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியுடைய நன்றிய வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு தெய்வ சேக்கடார் பெருமான் மிக அற்புதமாக நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய திருவையாறு திருநெய்த்தானம் திருமழபாடி திருப்பூந்துருத்தி இப்படி ஒரு வரிசையாக நாம் அந்த பெருமானுடைய அந்த திருவருளை மாறி மாறி பருகுவதற்கு ஏற்ற அந்த திருவருளுக்கு நன்றி வணக்கத்தையும் அமைத்துக் கொண்டு நாம் திருவையாறு பகுதியை ஒரு விரிவாக நாம் காண வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அந்த திருவையாற்றினுடைய பதிகங்கள் பல பதிகங்கள் நாவுக்கரச பெருமான் பெருமானுடைய அந்த திருவருளை வியந்து வியந்து அருளி செய்திருக்கின்ற ஒரு நிலையும் திரு கைலாய தரிசனத்தினுடைய அந்த அற்புதமும் அதிலே தோய்ந்து இருப்பதன் காரணமாக நாம் திருப்பூந்துருத்தி திருநெய்த்தானம் என்ற இரண்டு அந்த பதிகளிலே இருக்கக்கூடிய பெருமானை தரிசனம் செய்திருந்த பொழுதிலும் மீண்டும் நாம் திருவையாறுக்கு இப்பொழுது நாவுக்கரச பெருமான் இப்பொழுது திருவையாறை சுற்றி சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை. அது மட்டுமல்லாமல் திருப்பூந்துருத்தியிலே பெருமான் மடம் அமைத்திருக்கின்றார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த திருமடத்தினுடைய ஒரு சிறப்பும் அந்த திருமடத்தினுடைய அந்த பெருமையும் மிக அற்புதமாக சேர்க்கிறார் பெருமான். அந்த ஒரு திருப்பாடலிலே பூந்துருத்தியிலே பெருமான் அமைத்த அந்த திருமடத்தினுடைய சிறப்பும் அந்த திருமடத்திலே நாவுக்கரச பெருமான் மட்டுமல்லாமல் திருஞான சம்பந்த பெருமானும் இணைந்து அந்த திருமடத்திலே இருவரும் சேர்ந்து கைலாய தரிசனத்தையும் பெருமானுடைய பாண்டிய நாட்டு யாத்திரையிலே மங்கையர்க்கரசியார் குலச்சிறையாரை சந்தித்து சைவத்தை நிலைநாட்டி வந்த அதன் பெருமையையும் மிக அற்புதமாக இருவரும் ஆய்ந்து பெருமானுடைய அந்த திருவருளை எண்ணி 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 வியந்த ஒரு இடம் அந்த திருமணம். ஆக இது ஒரு மிக சிறப்பு மிக மிக சிறப்பான ஒரு நிலைதான் இந்த திருப்பூந்துருத்தியுடைய அற்புதமான ஒரு நிலை. அந்த பூந்துருத்தி மடமானது இப்பொழுது மிக சிதைந்த நிலையும் கேட்பாரற்று இருக்கின்ற நிலையுமாக நம்முடைய சிகேசி ஐயா அவர்கள் அந்த பெரிய புராணத்திலே அந்த அந்த பூந்துருத்தியின் மடத்தை பற்றி எழுதுகின்ற குறிப்பிலே அதில் குறிப்பிடும் போது சொல்லுகின்றார் அந்த பூந்துருத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இடிந்து விழுந்த அந்த மடம் மடத்தினுடைய ஒவ்வொரு செங்கலும் எத்துணை எத்துணை கோடி கொடுத்தாலும் தகும் என்பதாக அவர் அந்த குறிப்பிலே சைவராக இருந்து கொண்டிருக்கின்ற நாம் அதை அந்த மடத்தினுடைய பெருமையை அறியாமல் அதை தவற விட்டு இருக்கின்றோம் என்பதாக சொல்லி மிக மிக நொந்து அந்த இடத்திலே எழுதுவது கண்ணீர் வருகின்ற ஒரு நிலையாக அமைந்திருக்கிறது. ஏன் என்பதாக சொன்னால் நாவுக்கரச பெருமானும் அப்பர் பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் இருவரும் இணைந்த ஒரு அந்த ஒரு திருமணம் என்பதாக சொன்னால் எப்படி போற்றி பாதுகாத்து நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதை மறந்த நாம் ஒவ்வொரு சைவருக்கும் அந்த கடமை உண்டு என்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பது அந்த மடத்தினுடைய ஒரு தனி சிறப்பு என்பதாக அமைத்து திருவையாற்றிலே பல பதிகங்கள் அருளி செய்திருந்த அந்த நிலையிலே மிக முக்கியமான ஒரு திருப்பதிகம் என்பதாக சொல்லி நாம் அதை விட்டு சென்றோம், மீண்டும் அதற்கு உள்ளாக வர வேண்டும் என்பதை குறிப்பிட்டு நம்முடைய கணேஷ் ஐயா அவர்கள் போன வகுப்பின் முடிவிலே சுட்டிக்காட்டினார். அதன் அடிப்படையிலே அந்த திருவையாற்று பதிகம் மிக மிக அற்புதமான அந்த பதிகம். எல்லோராலும் நாம் அதை போற்றி சிந்தித்து பெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு பதிகமாக அந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. ஆகவே 91 திருநேரிசை பக்கம் 91 கங்கையை சடையுள் வைத்தார் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பதிகம் நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த பதிகத்தை
கங்கையை சடையுள் வைத்தார் கங்கையை சடையுள் வைத்தார் கதிர் போரி அளவும் வைத்தார் கதிர் போரி அளவும் வைத்தார் திங்களை திகழ வைத்தார் திங்களை திகழ வைத்தார் திருலீசை தொழவும் வைத்தார்
வைத்தார்
கங்கையை
பெருமான் மிக அற்புதமாக இந்த திருப்பாடலிலே திருவையாற்று பெருமானுடைய அந்த அருள் சிறப்பினை மிதந்து ஓதுகின்ற ஒரு அற்புதம் இந்த திருப்பாடலிலே. முக்கியமாக முத்தாய்ப்பாக வருகின்ற இடம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, ஒன்று இந்த திருப்பாடலினுடைய கடைசி திருப்பாடல் மிக முக்கியமாக எல்லோராலும் மனனம் செய்து போற்றுகின்ற திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. இதிலே மிக நுணுக்கமான செய்தியை நாவுக்கரசு பெருமான் எடுத்து வைத்திருக்கின்றார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். இரண்டு நிலை, இறப்பவர் ஈபவர் என்பதாக சொல்லுகின்ற இரண்டு நிலைகளிலேயும் பெருமான் இருந்து அருள் செய்கின்ற அந்த தன்மையை எண்ணி எண்ணி நாம் வியப்புற வேண்டும். எல்லா நிலைகளிலேயும் இந்த ஆன்மாவை செலுத்துவது இந்த திருவருள் என்பதை உணர்ந்து உணர்ந்து அருளி செய்ததுதான் இந்த திருப்பாடல். நம்முடைய செயலாக இருக்கின்ற அத்துணை செயல்களுக்கும் அடிப்படையாக இருப்பது பெருமானுடைய திருவருள். ஆக பெருமானுடைய அந்த திருவடிதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த திருப்பதியத்திலே மிக முக்கியமாக நாவுக்கரசு பெருமான் எடுத்து அருளி செய்கின்றார். அந்த வகையிலே இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும். ஈகை என்று சொல்லக்கூடிய அந்த திறம் மிக மிக அந்த அறம் என்பதிலேயே மிக சிறந்த ஒன்றாக அமைந்திருப்பது இந்த ஈகை. இந்த ஈகை என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருவள்ளுவர் பெருமான் மிக அற்புதமாக அந்த ஈகை என்பதற்குரிய ஒரு அதிகாரத்தையே அமைத்து கொடுத்திருக்கிறார். ஈகை என்பதற்கு 10 குறள் திருவள்ளுவர் நாயனார் அருளி செய்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக புகழ் என்பதாக அதற்கு அடுத்த அதிகாரம். ஈகைக்கு அடுத்ததாக வருவது புகழ். அது புகழ் என்பதை அதற்கு அடுத்த அதிகாரத்திலே இதனுடைய ஒரு தொடர்பாக அமைத்திருக்கின்ற பொழுது அற்புதமாக இணைக்கிறார். ஈகை என்பது என்ன என்பதாக சொல்லுகின்ற போது வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்பதோடு அந்த அதிகாரம் தொடங்குகின்றது. ஈகை என்பதனுடைய அதிகாரத்தினுடைய முதல் குரல் என்ன என்பதாக சொன்னால், எது ஈகை என்பதை முதலாவதாக எடுத்துக் கொடுக்கின்றார். எது ஈகை? வரியார்க்கொன்று ஈவதே ஈகை. யார் வறுமையிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ செய்கின்ற அந்த உதவிதான் ஈகை என்பதாக போற்றப்படுகின்றது. இருப்பவன்கிட்டயே போய் திருப்பி கொடுக்கிறது வந்து ஈகை திறம் அல்ல. ஆக ஈகை என்பதாக சொல்லுகின்ற போது யார் வறுமையிலே இருக்கின்றார்களோ அந்த வறுமையிலே இருக்கின்றவர்களுக்கு உதவுவதுதான் ஈகை என்பதை தெல்ல தெளிவாக அதனுடைய வரையறையாக கொடுக்கின்றனர். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடி அன்னமிலா அயில்மேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. கந்தரனுபூதியிலே அன்னையதாத பெருமான் சொல்லுகின்றார், மிடி என்று சொல்லக்கூடிய இந்த வறுமை இது ஒன்று வந்துவிட்டது என்பதாக சொன்னால் இது முன்னாடி சொன்ன அத்தனை லிஸ்ட்ல இருக்கிற அத்தனையும் போயிடுமோ. முதல்ல போறது வடிவு, ஒருவருடைய ஷேப் அவனை சொல்லுகின்ற வறுமையில இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவனை பார்த்த உடனேயே தெரியும் அவன் வறுமையில இருக்கின்றார் என்பதாக சொல்ல. ஆக இந்த வறுமை என்று சொல்லக்கூடிய இந்த பாவி என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்து விட்டது என்பதாக சொன்னால் இது அத்தனையும் போமா, வடிவும் குளமும் குடியும் குளமும் குடிபோகியவா அடி அந்தமிலா அயில்வேல் அரசு மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே என்பதாக மிக அற்புதமாக சொல்லு. ஆக இந்த ஈகை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அடுத்த அதற்கு அதிகாரம் புகழ் என்பது. புகழ்ல வரும்போது சொல்லுகின்றார், ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர். ஆக இந்த உடலுக்கு ஊதியம், உடலுக்கு ஊதியம் என்பதாக சொல்லி அத்துணையும் நாம் செய்து வருகின்றோம். இந்த உலக வாழ்க்கை அத்துணையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பாம்பன் சுவாமிகள் சொல்வார், இறை தேடுவதோடு இறையையும் தேடு என்பதாக மிக அற்புதமாக பாம்பன் சுவாமிகள் வாக்குவார். ஆக இந்த ஊதியம் என்பதாக சொல்லுகின்ற போது நமக்கு கிடைக்கின்ற இந்த ஊதியங்கள் அனைத்தும் இந்த உடல் பட்ட பாட்டிற்கு, இந்த உடல் உழைத்ததற்கானதுதான் ஊதியம் வருகின்றதே தவிர இந்த உயிருக்கு என்ன ஊதியம் என்பதாக கேட்டு ஒரு அற்புதமான கேள்வியை வைக்கிறார். ஆக இந்த உயிருக்கு எது ஊதியம் என்பதாக சொல்லுகின்ற போது இரண்டு சொல்லுகின்றார். ஒன்று ஈதல், இந்த ஈதல் என்பதனாலே வருகின்ற புகழ். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஆக உயிர்க்குரிய ஊதியம் இந்த ஈகை என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த ஈகையை பற்றி பல இடங்களிலே அன்னையிலாது பெருமான் அமைத்திருக்கின்றார். அதில் ஒரு மிக சிறப்பான ஒரு இடம் சந்திர அலங்காரத்தில் சொல்லுகின்றார், வயிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யில் புலவளவேனும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் பெருநிழல் போல் கயிர் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கு. மிக அற்புதமாக அந்த அலங்காரத்திலே அமைக்கின்றார். வயிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யில் புலவளவேனும் பகிர்மின்கள் என்பதாக அமைப்பதுதான் இந்த ஈகை என்பதனுடைய அற்புத தன்மையை அங்கே அமைத்திருக்கின்றார். இதற்கு மேலாக திருமந்திரத்திலே மிக அற்புதமாக திருமூல நாயனார் அமைக்கின்றார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவினிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பு. மிக அற்புதமாக இந்த அறம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த அறம், இந்த அறத்தினுடைய தன்மைதான் பிற்காலத்திலே இந்த அறம் எப்படி ஆகப் போகின்றது என்பதாக சொன்னால், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் என்ற அளவிற்கு இந்த அறம் வளரும். இந்த ஈகை என்று சொல்லக்கூடிய இந்த ஈகையினுடைய முடிவு எங்கே அமையும் என்பதாக சொன்னால், இந்த உயிருக்கு ஊதியம் எப்பொழுது அமையும் என்பதாக சொன்னால், மண்ணினில் பிறந்ததனுடைய பயன் எப்பொழுது இந்த உயிருக்கு அமையும் என்பதாக சொன்னால், மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்கின்ற பொழுது அந்த ஊதியமானது நிறைவேறும். ஆக இந்த ஈகை என்பதனுடைய வளர்ச்சி, ஈகை என்பதனுடைய அறம், இந்த அறம் என்பதாக சொல்லுகின்ற இந்த நிலை, நிதியால் வாழ்கிலை நாள் செல்லா நின்றன நித்த நோய்கள் வாதியா அதலால் நாளும் நாள் இன்பமே வருவேன். ஆக இந்த நீதி, இந்த அறம் என்பதாக சொல்லக்கூடிய இதில் இருந்துதான் இந்த தொடங்க வேண்டும். இந்த அன்பு என்பது வளர்ந்து 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 இந்த உயிருக்கு ஊதியமாக இருக்கக்கூடிய அருள் என்பது பெருமானுடைய அருள் வருவது. ஈகை என்பது அன்பு, இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். அருள் என்னும் அன்பு ஈன் குளவி என்பதாக சொல்லுகின்ற இந்த ஈகை என்று சொல்லக்கூடியது ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவிடத்திலே செலுத்துகின்ற அன்பு என்பது, இந்த அன்பு என்பது தொடங்கி 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 பெருமான் இந்த அன்பின் வழியாக வெளிப்படுகின்ற அருள் என்பதுதான் இந்த ஆன்மாவிற்கு புகழ். ஆக ஈதல் என்பது இந்த ஆன்மாவிற்குரிய ஊதியமாக விளங்குவது என்கின்ற அற்புதமான அந்த கருத்து, நுணுக்கமான இந்த கருத்தை நாவுக்கரசு பெருமான் இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். இந்த ஒரு செய்தி அந்த சைவத்திற்கு கிடைத்த ஒரு அற்புத செய்தி. ஆக இந்த ஈகையையும் இந்த பெருமானுடைய அந்த திருவருளையும் இணைத்து இந்த உயிருக்குரிய ஊதியத்தை அருளி செய்கின்ற இந்த அற்புதமான இடம், இந்த இடம் இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். அப்ப கரப்பவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு அதிகம் சொல்லிடுவாரு. இறப்பவர் ஈபவர் ரெண்டும் ஆயிடுச்சு, ரெண்டுத்தையும் கொடுக்காம உள்ளே வச்சுட்டு இருக்கிறாள்ல, அவன் என்ன ஆவான் அப்படின்னு அடுத்த வரியில சொல்றார். இவனுக்கு வந்துட்டு ஒரு எச்சரிக்கை, இறப்பவர்க்கு ஈய வைத்தார் என்று சொல்லக்கூடிய அந்த லிஸ்டில் நீ போய் சேர வேண்டும் என்பதற்காக இவரையும் நெறிப்படுத்துகின்ற ஒரு முறையாக அடுத்த அந்த நெறியை, அற்புதமான அந்த நெறியை இந்த உலகத்திலே அமைத்து வைத்து சென்றிருக்கிறார். சொல்றார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். இந்த நரகம் என்பதாக சொன்ன உடனேயே நம்ம ஏதோ அங்க போயிட்டு என்ன கொப்பற என்ன கொப்பறையில வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேரு சூழ்நிலாம் வச்சுக்கிட்டு கொண்டு போய் எண்ணெயில போட்டு கொதிக்கிற எண்ணெயில போடுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் இல்ல, கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்பதாக சொன்னா, அந்த நரகம் என்பது வேற எங்கேயும் கிடையாது, இங்கேதான் இருக்கலாம். அத்துணை செல்வத்தையும் அத்துணை நிலையையும் வைத்துக் கொண்டிருப்பா, ஒரு குழி கூட அதுல இருந்து அனுபவிக்க முடியாது. சார் நரக வேதனை சார் போய் கேட்டீங்கன்னு சொன்னா, செல்வம் அத்தனை செல்வங்கள் இருக்கும், வெளியில இருந்து பாக்குறதுக்கு அப்படி சிறப்பா இருக்கிறார் அவருன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா பக்கத்துல போய் அவர்கிட்ட அவர் விஷயத்த கேட்டீங்கன்னு சொன்னா சொல்லுவார், வெளியிலதான் அப்படி இருக்கிற, ஆனா கடு நரகம் சார், நரக வேதனை அனுபவிச்சுட்டு வந்து வச்சிருக்கிறா பாருங்க, இந்த பக்கம் ஒண்ணு நான் எடுத்து கொடுக்கலான்னா விட மாட்டேங்கிறேன் சார், அத்தனை கண்ட்ரோலும் அவகிட்டதான் இருக்கு. நான் இங்கேருந்து எதையுமே நான் செய்ய முடியாது சார், எனக்காக நான் எதையும் செஞ்சுக்கணும்னு சொன்னா கூட எதுவும் செய்ய முடியாது. இது வந்து எந்த வாழ்வு அப்படின்னு சொன்னா, இப்ப நரகம் என்பதாக சொல்லுவது வேற எங்கேயும் கிடையாது.
ஆக சிந்தையின் நிறைவு என்பதாக சொல்லுவார். ஆக சொர்க்கம் என்பதாக சொல்லுவது எது என்பதாக அமைக்கின்ற போது குமரகுருவர் சொல்லுவார் கந்தர் கலிவன்பாவிலே, சிந்தையின் நிறைவு என்பதாக சொல்லுவார். ஆக இந்த சிந்தை என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான், இது நரகமாக இருக்கிறது, இது சொர்க்கமாக இருக்கிறது, இது இன்பம், இது துன்பம் என்பதை அனுபவிக்கின்ற ஒரு நிலை. ஆக நரகம் என்பது இந்த உலகத்திலேயே இப்பொழுதே அனுபவிக்கின்ற ஒரு நிலைதான் இந்த நரகம் என்பதாக சொல்லுவது. ஆக இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். ஆக கரப்பவர்களுக்கு நரகம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நாம் கண்கூடாக பார்த்த பல செய்திகள் நமக்கு நினைவு வரும். எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்திருக்கோம். ஆக அதைத்தான் இங்கே பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்பதாக சொல்லுகின்ற அளவிலே கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார். முற்பாதி மிக அற்புதமான வாழ்வாகத்தான் இருக்கும். ஒருத்தனுக்கும் ஒண்ணும் கொடுக்க மாட்டான், எச்ச கையில காக்கா கூட ஓட்ட மாட்டான். ஆனால் அவனுடைய பிற்பகுதி எப்படி இருக்கும் என்பதாக நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் மிக மிக ஒரு கேவலமான நிலையாக அது அமைந்திருக்கும், கடுநரகமாக அது அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த நரக வாழ்க்கையை இந்த கடுமையான வியாதி கடுமையான நிலையில இருந்து அவன் அனுபவிக்கின்ற நிலை இந்த பிறவியிலேயே பெருமான் அவர்களுக்கு அந்த ஒரு நிலையை கொடுத்து அவர்களுக்கு புரிய வைப்பார் என்பதாக சொல்லுகின்ற அந்த அற்புத நிலையை இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார், பரப்பு நீர் கங்கை தண்டை படர்சடை பாகம் வைத்தார், அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயார். அரக்கனுக்கு அருள் செய்கின்ற அந்த தன்மை வேறு யாருக்கு வரும், எங்கள் பெருமானை தவிர வேறு யாருக்கு வரும் என்கின்ற அந்த அற்புத வாக்கை இது ஒவ்வொருவரும் நாம் இதை உள்ளத்திலே பதிவு செய்து பெருமானுடைய இந்த வாக்கினை பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய வாக்கு இது. மிக மிக முக்கியமான திருப்பாடல் இந்த திருப்பாடல். ஆக நம்முடைய வாழ்வு சிறக்க வேண்டும், நம்முடைய உயிருக்கு ஊதியம் என்பதாக சொல்லுகின்ற ஈதல் இசைபட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு, ஆக உயிர்க்கு ஊதியம் கொடுக்கின்ற திருப்பாடல் இந்த திருப்பாடல். ஈகை என்பதிலே தொடங்கி அந்த மண்ணினை பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் என்பதனுடைய அந்த பிறவியினுடைய பயனை இந்த ஆன்மாவிற்கு அளிப்பது இந்த ஈகை என்பது. ஆக ஈகை துறை நின்ற அந்த நிலை மிக மிக சிறப்பான நிலை. பெரிய புராணத்திலே பல இடங்களிலே ஈகையை பற்றி நம்முடைய செய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கிறார். ஈகை துறை நின்றார் என்பதாக எல்லாம் அவருடைய வாக்கு அமைந்திருக்கும். அப்படி ஈகை என்பது மிக மிக சிறப்பான ஒன்று என்பதை இந்த திருப்பாடலிலே நாம் நாவுக்கரசு பெருமான் அறவுரையாக எடுத்துக்கொண்டு ஏழாவது திருப்பாடல் மிக அற்புதமான இந்த திருப்பாடல். சிந்தை என்பதனுடைய அந்த சிந்தையினுடைய பயனை சிந்தையினுடைய சிறப்பை பெருமான் அருள் செய்த அந்த தன்மையை பக்தர்களுக்கு அருளும் வைத்தார், வாய்விடை ஏற வைத்தார், சித்தத்தை ஒன்ற வைத்தார், சிவமதே நினைய வைத்தார், முத்தியை முற்ற வைத்தார், நுரை முறை நெறிகள் வைத்தார், அத்தியின் உரிவை வைத்தார் ஐயன் ஐயார். இதுவும் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு திருப்பாடல். ஏன் என்பதாக சொன்னால் பெருமானுடைய அந்த கருணை 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 என்பதனுடைய அந்த கருணையினுடைய வெளிப்பாடு, அந்த கருணையினுடைய சிறப்பு, பக்தர்களுக்கு அருளும் வைத்தார், பாய் விடை ஏற வைத்தார். இந்த விடை என்பதாக சொல்லக்கூடிய அந்த விடையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த விடை பாய் விடை என்பதாக சொல்லுகின்ற பக்தர்களுக்கு துன்பம் என்பதாக சொன்னால் எவ்வளவு விரைவாக செல்லுகின்ற அந்த நிலை, பாய் விடை ஏற வைத்தார், சித்தத்தை ஒன்றவை. சித்தம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த சித்தத்தை ஒன்ற வைத்தது நானா அவரா? சித்தத்தை ஒன்ற வைத்தல் என்பதாக இது மிக மிக கடினமான ஒன்று. ஏன் என்பதாக சொன்னால் எதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது கண்ட்ரோல் என்பதாக சொல்லி நீங்க உள்ள போனீங்கன்னு சொன்னா அது நம்ம கண்ட்ரோல் பண்ண புலன் அடக்கம் புலன் அடக்கம் எத்தனை பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா புலனை அடக்குவது என்பது அவ்வளவு சாதாரணமா? உரன் எனும் தோட்டி யார் ஓரைந்தும் காப்பான்னு சொல்லுவார் உள்ளோர். ஆக இந்த புலனை அடக்குதல் 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 என்பது முடியாத ஒன்று. ஆக இந்த புலனை திசை திருப்புதல் முடியும், டைவர்ஷன் இஸ் பாசிபிள். ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு இதை நகர்த்த முடியுமே தவிர இது அடக்குதல் என்பது, அடக்குதல் என்பதாக சொல்லுகின்ற போது எதற்கு பெருமான் கொடுக்கணும்? கண்ணாலே நான் பார்க்க மாட்டேன் என்பதாக சொல்லி கண்ணை மூடிட்டா எதுக்கு கண்ணு கொடுத்தார் பெருமான்? காதாலே அவனுடைய நாமங்களை கேட்பதற்குத்தான் இந்த காது, காது கேட்க மாட்டேன் காதை மூடிட்டா அடக்கமா? அது எதுக்கு அந்த புலன்கள், எதற்கு அந்த கருவிகரணங்கள், 36 கருவிகரணங்கள் கொடுத்து பெருமான் நம்மை அனுப்பி இருக்கிறார் என்பதாக சொன்னால் இது அத்துணையும் பெருமான் பயன்படுத்துவதற்காக அனுப்பியது. எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துவதற்காகத்தானே பெருமான் கொடுத்திருக்காங்க, ஆனா எதற்காக பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியம். ஆக இந்த சித்தம் என்பது சொல்லக்கூடிய இந்த சிந்தையை ஒன்ற வைத்தல் என்பதாக சொல்வது மிக மிக அற்புதமாக பெருமானால் செய்யப்படக்கூடிய ஒன்று. சித்தத்தை ஒன்ற வைத்தார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது மணிவாசக பெருமான் சொல்லுவார், என் சிந்தையுள் நின்ற அதனால். இந்த திருவாசகம் முழுவதும் இந்த திருவாசகத்தை தொடங்குகின்ற பொழுது, இந்த சிவபுராணத்தை தொடங்குகின்ற பொழுது இதன் அடிப்படையாக நிற்பது என்னுடைய சிந்தையுளே இருந்து இயக்குவது யார் என்பதாக சொன்னால் இந்த நடராஜ பெருமான், தில்லையம் பெருமான் என்பதை முதலாவதாக கொண்டு சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தான். சிவன் அவன் என் சிந்தையுள் நிற்றல் என்பது சிந்தையை ஒன்றவை. இந்த சிந்தை என்பதாக சொல்லக்கூடிய இந்த சிந்தையிலே பெருமான் கலந்து ஒன்றிய நிலை என்பது அருளாளர்களுடைய நிலை. அப்படி சிந்தையை ஒன்ற வைத்தார் சிவமதே நினைவு, சிவமதே நினைவு, சிவம் அதே நினைய வைத்தார். மிக அற்புதமாக சொல்லுவார் இன்னொரு இடத்துல, சிந்திப்பார் மனத்தான் சிவன். மிக அற்புதமான வாக்கு சிவன் என்பதாக சொல்லக்கூடிய இந்த சிவனை அங்கே சொல்லுகின்ற பொழுது சிந்திப்பார் மனத்தான் சிவன் என்பதாக நிறுத்திய பெருமான் சிவமதே என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த நெறி சிவத்தை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மாறாது. சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவம்தான் குறிக்கோள் பொருள், அந்த பொருளை சார்ந்து விட்டபடியினாலே அந்த பொருளிலே இருந்து விலகாத நிலை, அந்த விலகாத நிலை அவனுடைய அருளினாலே அது வாய்த்தது என்பதை அந்த ஐயாரப்பனுடைய அந்த திருவடியை வணங்கும் முகமாக சிவமதே நினைய வைத்தார். ஆக இது ஒரு மிக அற்புதமான வாழ்வு அல்லவா இந்த வாழ்வு. ஒன்றையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த சிந்தை ஒன்ற வைத்த பிறகு பெருமானையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலைதான் நாவுக்கரச பெருமானுடைய நிலை என்பதாக சொன்னால் இது எவ்வளவு சிறப்பான நிலை, எவ்வளவு அற்புதமான நிலை என்பதை எண்ணி எண்ணி பார்க்கின்ற பொழுது நாம் வியக்க வேண்டிய ஒரு நிலை. முக்தியை முற்ற வைத்தார். இந்த முக்தி என்று சொல்லக்கூடிய இந்த முக்தியை முழுவதுமாக இந்த ஆன்மாவிற்கு அருள் செய்கின்ற பெருமான் சிவன் ஒருவர்தான். இவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை மிக ஆழமாக அழுத்தமாக முக்தியை முற்ற வைத்தார். முறை முறை நெறிகள் வைத்தார். ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அந்தந்த ஆன்மாவிற்கு ஏற்ப, அந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்ப நெறிகளை அமைத்து, இந்த ஆன்மா சரியை நெறி, இந்த ஆன்மா கிரியை நெறி, இந்த ஆன்மா யோக நெறியிலே இருந்து இந்த ஆன்மா படிமுறை வளர்ச்சியாக இது மேலே வந்து ஞானம் என்பதை இந்த ஆன்மா அடைய வேண்டும் என்பதை மிக அற்புதமாக முழுமையான ஞானத்தை உடனடியாக கொடுத்தால் இந்த ஆன்மா தாங்காது என்பதற்காக படிமுறை வளர்ச்சியிலே இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி 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 வருவதற்காக பல நெறிகளை அமைத்து பெருமான் இந்த ஆன்மாவை வளர்க்கின்ற அந்த தன்மையை முறை முறை நெறிகள் வைத்தார். அத்தையின் முறிவை வைத்தார் ஐயன் யாரனாரே என்பதாக மிக அற்புதமான இந்த திருப்பாடல். இதற்கு முதல் திருப்பாடல் கங்கையை சடையுள் வைத்தார், கதிர் பொறி அறவும் வைத்தார், திங்களை திகழ வைத்தார், திசை திசை தொடவும் வைத்தார். பெருமான் இங்க மட்டும் இல்ல, இந்த ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமான் சொந்தம் என்பதாக சொல்லி சிவபெருமான் ஏதோ இங்க மட்டும் நம்ம தான் வழிபட்டு இருக்கிறோம்னு நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைகள் எல்லாம் உலகமெங்கும் பரவி இருக்கின்ற அந்த சிவனுடைய அந்த அற்புத தன்மையை, அங்கே இருக்கின்ற அந்த அடியவர்களை இணைக்கின்ற ஒரு முகமாக அமைந்தது. பெருமானுடைய அந்த நோக்கு எப்படிப்பட்ட நோக்கு, ஞானம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்பதாக அமைக்கின்ற பொழுது ஞானம் நின்புகழே மிக வேண்டும் என்பதாக மதுரையிலே இருந்து கொண்டு
எங்க நாட்டார் கொடி
உலகம் முழுவதும் நாட்டப்படுகின்றது சைவக்கொடி இந்த சைவக்கொடி நாட்டியது மதுரை என்பதாக இருந்தாலும் அது சேர வேண்டிய இடங்கள் இந்த உலகம் முழுவதும் சேர வேண்டியது என்பதை நாட்டியதுதான் அந்த கொடி ஆக சைவம் என்பது ஏதோ பாண்டிய நாட்டிற்கு மட்டும் பாண்டிய நாட்டிலே மட்டும் அந்த சைவமானது வளர்ந்து ஓங்கியது அதை நிலைநிறுத்தினோம் என்பதாக மட்டும் அல்லாமல் இந்த சைவம் என்பது ஞானம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்பதாக அமைத்த அந்த தன்மையைப் போல திசை திசை தொழவும் வைத்தார் அப்பாலும் அடிசார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்பதாக சுந்தர பெருமான் திருத்தொண்ட தொகையிலே எடுத்து அருளியதைப் போல எங்கே எங்கே அடியார்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது அருளாளர்களுக்கு மட்டும்தான் அந்த நோக்கு அருள் நோக்கு உண்டு ஆகவே இந்த உலகத்திலே எத்தனையோ அடியார்கள் எத்தனையோ இடங்கள் எத்தனையோ மூளை முடுக்கிலே இருந்து கொண்டு சிவபெருமானை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக சொன்னால் அந்த சைவம் என்பது ஏதோ தென்னாட்டிற்கு உரியது மட்டுமல்ல எந்நாட்டவர்க்கும் இறைவன் அவன் என்பதை நிலைநாட்டிய இடம் இந்த இடம் ஆக திசை திசை தொழவும் வைத்தார் என்பதாக காட்டி பெருமானை உலகம் முழுவதும் தழுவிய சைவமாக உலகம் முழுவதும் வழிபடுகின்ற சிவமாக அவனை காணுகின்ற தன்மைதான் ஐயாரப்பனை வணங்கும் முகமாக அமைத்த தன்மை ஆக கதிர் பொறி அறவும் வைத்தார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நீத்தல் விண்ணப்பம் பாடல் 35
பெருமானோடு சிந்தனையை ஒன்ற வைத்த பிறகு சிவமதே நினைக்கின்ற பொழுது என்ன ஆகும் என்பதாக சொன்னால், இந்த புலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புலன்கள் அத்துணையும் ஒளிவுடைய புலன்களாக மாற்றப்படுகின்றது. ஆகவே பொறி என்று சொல்லக்கூடிய இந்த புலன்கள் அனைத்தும் கதிர் பொறி அரவம் என்பதாக அமைத்து இந்த புலன்கள் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுது அது அவா என்று சொல்லக்கூடிய அது பிறப்பிற்கு வித்தாக அமைகின்றது. ஆனால் சிந்தனை நிந்தன காக்கி நாயினேந்தன் கண்ணினை திருப்பாத போது காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கு உண்மணி வார்த்தைக்கு ஆக்குகின்ற பொழுது இந்த புலன்கள் அத்துணையும் இது ஐவாய் பொறியாக இருக்கக்கூடிய புலன்களா என்பதாக சொன்னால் இல்லை, இது அத்துணையும் ஒளிவுடைய பெருமானுடைய திருவருளை பதிந்து வருகின்ற அத்துணை நிலைகளிலே இருந்து காணுகின்ற தன்மை. ஆக இது ஊனக்கண் அல்ல, இது ஞானக்கண்ணாக மாறிய நிலை. உனக்கண் பாசம் புனரா பதியை மிக அற்புதமாக இந்த ஞானம் என்பது திருவருளை கண்ணாக கொண்டு காணுகின்ற நிலை, திருவருளை கண்ணாக கொண்டு காணுகின்ற நிலை, அவனருளே கண்ணாக காணின் அல்லால் என்பதாக சொல்லுகின்ற நிலை. ஆக அப்படி நிற்கின்ற பொழுது இந்த புலன்கள் இந்த புலன்களுக்கு அடைமொழியாக வருவது எப்படி இருக்கும் என்பதாக சொன்னால், இந்த புலன்கள் அத்துணையும் ஒளியுடைய புலன்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது திருவருளின் வழியாக நின்று இயக்கப்படுகின்ற புலன்கள் என்பதை குறிப்பதுதான் இந்த அரவம் என்பது என்பதாக அமைத்து மிக அற்புதமாக கதிர் பொறி அரவம் என்பதாக சொன்னார். இன்னொரு இடத்திலேயும் இதை மிக ஆழமாக அற்புதமாக சொல்வார். அது திருமழபாடி பதிகம் நினைக்கிறேன். அது அந்த பதிகம் வரும்பொழுது நம்ம மீண்டும் அதை இதை குறித்து வச்சுங்க. இதனுடைய அதே கருத்தை அங்கேயும் சொல்லுவார், இரண்டு சொல்லுவார். ஒன்று இந்த கதிர் ஒளியை பற்றி மிக அற்புதமாக அந்த இடத்திலே அந்த அரவம் என்பது ஒளியுடைய அரவம் என்பதாக அமைப்பார். ஆக திங்களை திகழ வைத்தார், திசை திசை தொழவும் வைத்தார், மங்கையை பாகம் வைத்தார், மான்மறி மழுவும் வைத்தார், அங்கையுள் அனலும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே. நான்காவது திருப்பாடலை சொல்றார், தொண்டர்கள் தொழவும் வைத்தார், தூமதி சடையில் வைத்தார், இந்தையை திகழ வைத்தார், எமக்கு என்றும் இன்பம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்பதாக தொடங்கிய வாழ்வு இது. இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல துன்பம் வந்ததுன்னு அவர் சொல்லுவாரா? இல்ல வந்திருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறதா என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த வாழ்வு தொடங்கிய முதலாவதாக கைலாய பெருமானுடைய தரிசனம் செய்வதற்கு எத்துணை 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 துன்பங்களை அவர் தன்னுடைய உடல் மூலமாக அனுபவித்து பெருமானை வழிபடுவதற்காக மாடாது இவ்வுடல் என்பதாக சொல்லி பெருமானுடைய அந்த திருவருளை காணுவதற்காக சென்ற இந்த நாவுக்கரச பெருமான், அந்த பெருமானுடைய கருணையை எனக்கு எத்துணை துன்பங்கள் எனக்கு வந்திருந்தாலும் அது பெருமான் என்னுடைய வினை நீங்குவதற்காகத்தான் அந்த துன்பம் இருந்திருக்குமே தவிர அது பெருமானால் கொடுத்த துன்பம் என்பதாக இல்லவே இல்லை என்பதை அடித்து அறுதியிட்டு கூறும் முகமாக எமக்கு என்றும் இன்பம் வைத்தார் என்பதாக சொன்னால் துன்பமாக அது இருந்தாலும் அதை இன்பமாக ஏற்ற நிலைதான் என்பதாக அமைத்த ஒரு அற்புத வாழ்வு. அந்த வாழ்வுதான் நாவுக்கரச பெருமானுடைய அந்த வாழ்வு என்பதை மிக ஆழமாக அறுதியிட்டு குறிக்கின்ற இடம் இந்த இடம். எமக்கு என்றும் இன்பம் வைத்தார் என்பதாக சொன்ன இந்த இடம், ஆணிடை ஐந்தும் வைத்தார் ஆட்டுவார்க்கு அருளும். ஆணிதை ஐந்தும் வைத்தது எதற்கு என்பதாக சொன்னால் அந்த அதை பயன்படுத்தி அதனுடைய எப்படி இறப்பவருக்கு ஈய வைத்தார் ஈவவருக்கு அருளும் வைத்தார்னு சொன்னார். அந்த ஆணிடை வைத்த ஐந்தினை ஆட்டுகின்றவர்களுக்காக வைத்தது அது என்பதாக அமைத்து ஆணிடை ஐந்தும் வைத்தார் ஆட்டுவார்க்கு அருளும் வைத்தார் ஆணையின் உரிவை வைத்தார் என்பதாக இந்த பதிகத்திலே பல செய்திகளை சொல்லுகின்றார். அடியினை தொழவும் வைத்தார், பெருமானுடைய அந்த திருவடியை வணங்கும் முகமாக செய்தார் என்பதாக பல முக்கியமான கருத்துக்களை கொண்டது இந்த திருப்பாடல் என்பதாக அமைத்து இந்த திருப்பாடலிலே இருந்து நாம் திருவையாற்றிலே இருந்து நாம் திருப்பூந்துருத்தி திருநெய்த்தானம் இரண்டு பாடல்கள் தான் பார்த்துருக்கோம். திருநெய்த்தானம் இரண்டு திருப்பாடல்கள் நாம் திருத்தாண்டகத்திலே போன வகுப்பிலே நாம் இரண்டு மெய்த்தானத்து அகம்படியுள் ஐவர் நின்று வேண்டிட்டு குறைமுடித்து விளங்கும் கூடாம் என்பதாக அந்த திருப்பாடலும், தினைத்தனையோர் பொறையிலா உயிர்ப்போ ஊட்டை என்பதை
ஆனால் அந்த இரண்டு திருப்பாடலையும் நாம் அமைத்தோம். அதுக்கு முன்னதாக நாம் இந்த நாவுக்கரசு பெருமான் அமைத்த அந்த திருமடத்தினுடைய சிறப்பை சேக்கிழார் பெருமானுடைய வாக்காக அமைத்த அந்த ஒரு பாடலை நாம் காண வேண்டும் என்பது முக்கியமான ஒரு இடம். பெரிய புராணம் இதில் சொல்லுகின்ற பொழுது நீடிய அப்பதி நின்று, எங்கிருந்து நீடிய அப்பதி எது? பக்கம் 198 பாடல் 386 தொடங்குகின்ற பொழுது சொல்றார் நீடிய அப்பதி நின்று. எது நீடிய அப்பதி? டெம்பரேச்சர் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டேன்னு வச்சுக்கிறீங்க. நீங்களும் இந்த லைன்ல இருக்கணும்ல. நீடிய அப்பதி எது? எது எந்த பதி? முன்னாடி கேள்வி கேட்கணும். லேட்டாக வந்தால் உங்களுக்கு நிறைய கேள்வி உள்ள. நீடிய அப்பதி என்பதாக சொல்லுங்க. ஒரு திருவையாறு தானே, திருவையாறு பதியிலே பல பல ஆண்டுகள் நாவுக்கரசு பெருமான் இருந்ததனுடைய குறிப்பை நீடிய அப்பதி என்பதாக சொல்லி நின்று நெய்த்தானமே முதலாக மாடுயர் தானம் பணிந்து மழபாடியாரை வணங்கி. ஸோ நெய்த்தானம் மழபாடி ரெண்டு வந்துருச்சு. பாடிய செந்தமிழ் மாலை என்பதாக சொல்லிட்டார். அப்புறம் பெருமானுடைய அந்த வாக்கினை இந்த பதியங்கள் எடுத்து கொடுத்த அந்த வாக்கு என்பதாக சொல்லாமல் பொதுவாக செந்தமிழ் மாலை பகர்ந்து பணி செய்து போற்றி தேடிய மாலுக்கு அறியார் திருப்பூந்துருத்தியை சேர்ந்தார் என்பதாக சொல்லிட்டார். ஆக திருப்பூந்துருத்தி வந்ததினுடைய திருவையாறு திருப்பூந்துருத்தி, இடைப்பட்ட தலங்கள் திருநெய்த்தானம் திருமழபாடி. ஆக இந்த ஒரு குறிப்பு சேர்ந்து விருப்போடு விருப்படும் புக்கு திருநடை மாளிகை முன்னர் சார்ந்து வளங்கொண்டு இறஞ்சி தம் பெருமான் திருமுன்பு நேர்ந்த பறிவொடும் தாழ்ந்து நிறைந்து ஒழியா அன்பு பொங்க ஆழ்ந்த கண்ணீர் மழை தூங்க அயர்வுறும் தன்மையரானார். இது நாவுக்கரசு பெருமானுடைய திணை. அடுத்ததா சொல்றார் திருப்பூந்துருத்தி அமர்ந்த செஞ்சடையானை ஆண் ஏற்று பொறுப்பூர்ந்தருளும் பிரானை பொய்யிலியை கண்டேன் என்று விருப்புரு தாண்டகத்தோடு மேவிய காதல் விளைப்ப இருப்போம் திருவடிக்கு நாம் என்னும் குறுந்தொகை பாடி. ஆக இந்த குறுந்தொகையினுடைய இந்த இரண்டு திருப்பதியங்களுடைய குறிப்பு கொடுக்கிறார். ஒன்று அடிகள் சேவடிக்கு நாம் இருப்பதே என்பதாக முடிவது இந்த திருப்பூந்துருத்தியினுடைய ஒவ்வொரு அந்த பதிகம். ஆக இந்த ஒரு பாடலும் திருவிருத்தத்தினுடைய நிலையாக அங்கு உறையும் தன்மை வேண்டி நாம் அடி போற்றுவது என்று. ஆக மாலினை மாலுர நின்றான் மலைமகள் தன்னுடைய பாலனை பால்மதி சூடியை பண்புணரார் மதில்மேல் கோலனை போர்விடை ஏரியை பூந்துருத்தி மகிழும் ஆலனை ஆதி புராணனை நான் அடி போற்றுவதே என்பது இரண்டு பதியங்கள். இரண்டு பதியங்கள் சேவடிக்கு நாம் இருப்பது என்பதாக சொன்ன ஒரு பதிகமும், இரண்டாவதாக பெருமானுடைய திருவடிக்கு நின்ற நிலை ஆகிய இந்த இரண்டு பதியங்களுடைய குறிப்பை இருப்போம் திருவடிக்கு நாம் என்னும் குறுந்தொகை பாடி அங்குறையும் தன்மை வேண்டி நாமடி போற்றுவதென்று பொங்கு தமிழ் சொல் விருத்தம் போற்றிய பாடல் புரிந்து தங்கி திருத்தொண்டு செய்வார் தம்பிரானார் அருள் பெற்று திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் ஆங்கு ஒன்று செய்தார். இது நாவுக்கரசு பெருமானுடைய அந்த முக்கியமான வரலாற்று செய்திகளில் இது ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி. நாவுக்கரசு பெருமான் அந்த திருமடம் அமைத்த தன்மை என்பதாக சொல்லுகின்ற பொழுது இது ஒரு முக்கியமான. இப்ப நாவுக்கரசு பெருமான் திருமடம் அமைப்பதற்கு உரிய ஏன் அமைக்க வேண்டும் என்ற கேள்வி இப்பொழுது அமையும். நாவுக்கரசு பெருமான் இத்தனை காலம் இல்லாமல் திடீர்னு திருமடம் அமைக்க வேண்டும் என்கின்ற செய்தி அந்த உள்ளம் ஏன் தோன்றியது அவருக்கு?
இன்ஸ்டிடியூஷனல் பில்டர்
பத்தி நான் பேசியிருக்கிறேன். கேள்வி என்ன, நாவுக்கரச பெருமான் திருப்பூந்துருத்தியிலே திருமடம் அமைத்திருக்கிறார் என்பது அவருடைய வரலாற்று செய்திகளில் மிக முக்கியமான செய்தி. ஏன் நாவுக்கரச பெருமான் இங்கே திருமடம் அமைக்க வேண்டும்? ஆமா, இவ்வளவு காலம் எங்க திருவதிய வீரட்டானத்தில இருந்து கிளம்பிய அவர் திருக்கயிலாய தரிசனத்திற்கு பிறகு, திருவையாறு தரிசனம், திருநைத்தானம், திருமழபாடி வழிபாட்டிற்கு பிறகு இப்பொழுது இங்கே திருப்பூந்துருத்தியை தேர்ந்தெடுத்து அங்கே திருமணம் அமைப்பதற்குரிய நிலை எங்க வருது? திருப்பூந்துருத்தி பதியமா? அதுல இருக்குன்றீங்களா விடை? அந்த பதியம் பாடுன்னு சொல்றீங்க. ஓ, திருப்பூந்துருத்தி தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் இந்த பதிகம் அப்படிங்கிறீங்க. சரி, அது உங்களுடைய கோபாலயன் நாவுக்கரச பெருமான் வரலாறு நம்ம தொடர்ந்து இவர் எங்கேயும் அந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் சிந்தித்து வருகின்ற வரலாறு இது. ஆக நாவுக்கரச பெருமானுடைய
தரிசனம் கிடைத்த பிறகு
மடம் அமைக்கணுமா? முன்னதாக அமைச்சிருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா?
தரிசனம் கிடைத்த பிறகு அவருக்கு ஒரு வந்து ஒரு புகலிடம் தேவை, அது திருப்பூந்துருத்தி.
அவரு திருத்தாண்டவ சொல்லிட்டாரு. இப்ப நீங்க இது உங்களுடைய கருத்து. இரண்டு பேரும் சந்திக்கின்ற இடம் இருக்காது. சரி, சிங்கால சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இரண்டு பேர். ஆமா, அவர் மதுரையில இருந்து இங்க வந்திருக்கிறாரு. இவர் கைலாய தரிசனம் ஆயிருந்தது. ரெண்டு பேரும் சந்தித்த ஒரு இடம், அந்த இருவரும் கூடியிருந்த ஒரு இடம். அற்புதம். நீ என்ன சொல்லவே இல்லை வேணுகோபால?
இதன் அருள்பட்ட இடம்
இல்ல, திருமடம்ங்கிற ஒரு
அந்த இடத்துல
கான்செப்ட்.
இரவு திருவள்ள பெற்றிருக்கிறார், நினைவாக
எல்லா இடங்களிலும் இறைவனுடைய திருவருளை பெற்றது.
அவருடைய கட்டளை கூட திருமட அமைந்தவர்கள் அவருக்கு அங்கு தோன்றியிருந்தார். மடம்
அவருக்கு இறைவனால் உணர்த்தப்பட்டது. இறைவனால் உணர்த்தப்பட்டது. ஆனா சேக்கிழார் பெருமானும் அவரும் குறிப்பிடல.
குறிப்பிட்டிருக்காரு
எங்க?
அதே பாடல் திருத்தொண்டு செய்வார் தம்பிரான அருள் பெற்று திங்களும் ஞாயிறும் போய் திருமணம் அங்கே செய்வார்.
அவருடைய அருள் குறிப்பு அதுல
வேறு செய்திருக்கோம். அதை ஒரு குறிப்பிட்ட
கணேஷ்
ஒரு ஒரு சின்னக்கு அவசரத்துல இருந்து எடுத்துட்டு முருகானந்த ஆசனத்துல இருந்து இல்லாத நீசடைமேல் நிற்பித்தானே அவர் அவகர்சர் பெருமான் சொல்லியிருக்கிறது. நினையாய நெஞ்சை நினைவிப்பானேங்கிறது தான் இல்லாத நீசடைமேல் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் ஒரு ஜஸ்ட் ஷோ ஹேப்பன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த இதில் வந்து இந்த திருவுரு குறிப்பாக வச்சுட்டு திருநாவுக்கரசர் பெருமானே ஒரு வெள்ளம், அந்த வெள்ளம் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கிறத பூந்துருத்தியில பெருமான் வந்து அங்கே நிறுத்தி ஒரு அணைகட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட் ஆயிட்டு. இப்ப ஏன் திருப்பூந்துருத்தியில அங்க இது பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு இது பண்ணாக்கா, பொதுவா இப்ப எழுவூர் வழிபாட்டுக்கு போயிட்டு வந்திருந்தேன். பொதுவாக ஏதாவது ஒரு ஏரியா பாடல் பெற்ற தலங்கள் இருக்கிற ஏரியா ஏதாவது ஏரியா எடுத்து போனோம்னாக்கா அதிகப்படியான பாடல் பெற்றது வந்து திருஞான சம்பந்தர் தான். அதற்கு அடுத்தபடியாக திருநாவுக்கரசர் பெருமானும் சுந்தரர் பெருமானும் பதிகை எண்ணிக்கையை வச்சே நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த மாதிரி தான் திருஞான சம்பத பெருமான் பாடல் பெற்ற பதிகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக திரு அர்ச்சனாவரசர் பெருமானும் சுந்தர பெருமானும் இந்த ஏழூர் இந்த சப்தஸ்தானம் இருக்கின்ற திருவையாறு சூழ்ந்த பகுதியில் உள்டா திருநாவுக்கரசர் பெருமான் ஏழு ஊர்லையும் ஒரு திருவூர் விடாம பாடல் பாடியிருக்கிறாரு. ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பூந்தூர்த்திக்கு பதிவு இல்லை. இப்ப சப்தஸ்தானத்திலே வந்து சுந்தரருக்கு நிறைய திருவையாறு இருக்கு, ஒரு ரெண்டு மூணு தான் சப்தஸ்தானத்துல உள்ளது. ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தொகையும் எடுத்து பார்த்தோம்னா, அப்பர் பெருமானுடைய இந்த ஏழு பதியங்களையும் எடுத்து பார்த்தோம்னா, தொகைப்படி பார்த்தோம்னா அப்பர் பெருமானுடைய தொகை பெரிய பதியம். திருவையாருக்கு மட்டும் இல்லை, சப்தஸ்தானத்துக்கும். இப்ப தெய்தானத்துக்கு நாலு பதிகம், அதுக்கு ஒரு நாலு பதிகம், இதுக்கு ஒரு மூணு பதிகம், அப்படி வந்து இந்த இந்த பகுதியில் வந்து நாவுக்கரசர் பெருமான் வந்து இருந்து இப்ப திருவையாருக்கு வந்து நீங்க திரும்பி போனது வந்து ஒரு விதத்துல ரொம்ப வரலாற்று முறையில வந்து சிறப்பான ஒன்று. என்ன சொன்னாக்கா, திருவையாரம் அந்த தேனை வந்து நாவுக்கரசர் பெருமான் ஒரு முறை தொழல, போய் 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 தொழுது வந்திருக்கிறாரு. இப்ப வந்து திருவையாறு பெருமான் மேல அவ்வளோ தூரம் அந்த திருக்கைலாய காட்சி கிடைத்த உடனே அவ்வளோ தூரம் அங்கே வந்து அந்த திருவருள் குறிப்பில் அங்கேயே இருந்து பெருமானுடைய திருவருள் இருக்கின்ற அந்த எப்படி வந்து ஞானசம்பந்த பெருமான் தில்லையிலிருந்து திருவேட்களத்திலிருந்து போய் பெருமானை தரிசனம் பண்ணிகிட்டே இருந்துருந்தாரோ அந்த மாதிரி திருவையாருக்கு திருப்பூந்தூரத்தில் இருந்துட்டு நம்ம நவகரசர் பெருமான் கிட்டத்தட்ட நம்ம ஒரு விதத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டா பண்ணி சொல்லப்போனோம்னாக்கா, ஞானசம்பந்த பெருமான் அங்க வந்து பாண்டிய நாட்டோட பெருமையை பத்தி மட்டும் சொல்லல அப்படின்னு சொன்னாக்கா அங்கேயே செட்டில் ஆயிருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாமா கூட தோணுது. அவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து அந்த இடத்துலயே வந்து இருந்து அவ்வளோ தூரம் உள்ள பதிகளை பூரா போய் பலமுறை போய் வழிபட்டு பாடி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு தேக்கமாவே அது அமைந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது.
கடைசி இடமாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதினால் பின்புறுத்தி அவருடைய அனுபவங்களையும் நெறிமுறைகளையும் தீவிரங்களையும் அந்த இடத்தில் அது மடமாக இருந்து அவர் ஸ்தாபனம் செய்ததாக இருக்கிறது. கடைசியில் அந்த அனுபவங்கள்லாம் வச்சு ஒரு மடம்னு ஸ்தாபனம் பண்ணாக்கா அவங்க அனுபவங்களும் பல இடங்கள்ல இருக்கும். அவங்களாம் ஒரு தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல முடிவான இடம் அது அவங்களுக்கு அது முடிவு. அது பர்தராங்க மேல போக மாட்டாங்க. வேற மடாதிபதிகளுக்கு ஒரு கடைசியா ஒரு இடம் போட்டாங்கனாக்கா அந்த இடத்துல பரமட்டா இருப்பாங்க. இங்கே போயிட்டு வந்தாங்க பரமட்டா. அப்படி கடைசி இடமாக இவர் அமைத்து கொடுத்தது.
அப்படியே அவர் அங்க இருக்கல
இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் அவரு பல தலங்கள் வழிபட்டுட்டு பாண்டி நாட்டுக்கு போறாங்க. பாண்டி நாட்டுக்கு போய் அதுக்கப்புறமா திருப்பூர் வந்து புகழூர்ல அவரு பண்றாரு. சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இடைப்பட்ட ஒரு நிலை
தான். என்னதான் கேக்குறாரு இருந்தாலும் புகலிடமாம் அம்பலங்கள். நமக்கு புகலிடம் எதுன்னு கேட்டாக்க அம்பலங்கள் தான். புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவி உடன் கிடந்தால் புரட்டால் அம்பலங்களையே நாங்க கோயிலையே எங்களுக்கு புகலிடமா நாங்க நினைச்சுட்டு இருக்கிறோம். அப்படி நாங்க எங்கேயாவது படுத்தாக்கா அந்த பூமி தேவி நம்மளை தள்ளிவிட மாட்டோம். இப்படி ஒரு கருத்து பெருமானிடம் இருக்குது. இப்போ அந்த குடும்பத்துல நிகழாதது நிகழ்ந்து நடவாதது நடந்து தமக்கு யாரும் புகலிடமா திருவதிகைக்கு வந்துட்டாங்க. இவரும் அறந்து தர நவக்கரசராக மாறுவதற்கு அறத்தையே நாடி அவங்க கிட்ட போயிட்டு திரும்பி வந்தார். வந்த பிறகும் அவருக்கு இதை பற்றி ஒரு கருத்து இருந்திருக்கலாம். எங்கேயாவது ஒரு மடம் நம்ம அமைக்கணும்ன்ற ஒரு கருத்து இருந்திருக்கலாம். இப்போ என்னன்னா தர்மசேனர் என்ற பட்டத்தோடு அவங்களை எல்லாம் கவனிச்சுட்டு வந்தவர். அதனால அதற்கு ஈக்குவலண்டா அவரை ஒன்னு செய்யணும்னு சொன்னாக்கா அது பூமூர்த்தி இல்லை, திங்களும் ஞாயிறு தோகிட்டு ஒரு இடமா அமைனோண்டு இருந்திருக்கலாம். ஆனா அதுவே கோல் அல்ல, அது படம் அமைச்சிட்டாக்கா அங்கேயே இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது, போயிட்டு ஆனால் திருப்பி வரணுன்றது கான்செப்ட் கூட கிடையாது. ஆனா ஒரு நிலையம் ஒண்ணு அமைக்கணும், இன்ஸ்டிடியூஷன் பில்டிங்.
சேவடி கீழ் இருப்போம் என்பதாகத்தான் அந்த திருமடத்தில் இருக்கின்ற பொழுது அமைத்ததாக சேக்கிழார் பெருமானுடைய கருத்து அமைகிறது. அதுவும் திருமணம் என்பதாக அல்லாமல் அதுவும் திருக்கோயில்தான். ஏன்னால் திருக்கோயில் என்பதாக அமைக்கின்ற அந்த நிலையில்தான் அங்கேயும் நாவுக்கரச பெருமான் இருந்து அவருடைய சேவடி கீழ் இருக்கின்ற தன்மையாக அந்த திருமடத்திலே இருந்த ஒரு தன்மையும். நாவுக்கரச பெருமான் அந்த இடத்திலே திருமடம் அமைப்பதற்கான கருத்தை சிகேசி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அது அவருடைய கருத்து. இப்படி ஒவ்வொருடைய கருத்து ஒவ்வொரு ஒரு முறையாக அமைகின்ற பொழுது நாவுக்கரச பெருமானுடைய வயதை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவருடைய வயது 80 தாண்டிய வயது. அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு திருவையாற்றிலே பல ஆண்டுகள் அவன் அங்கே இருந்த ஒரு நிலை. ஆக நாவுக்கரச பெருமான் அங்கே இருக்கின்ற திருமணம் ஏன் அமைத்தார் அப்படின்னு சொன்னா அவரு சொல்லுகின்ற கருத்து, நாவுக்கரச பெருமானுக்கு வயது அதிகமாகி விட்டபடியினால டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, பிராக்டிக்கல் டிஃபிகல்டி. அவர் சொல்றது வந்து அவரு அது வேற கோணமாக பார்க்கின்ற பொழுது நாவுக்கரச பெருமானுடைய வயதை எண்ணி பார்க்கணும். அவருடைய வயது எப்படிப்பட்ட வயது, அவருடைய இப்பொழுது இருக்கின்ற எண்ணங்கள், இப்பொழுது இருக்கின்ற அமைப்பு என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவர் பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதாக அமைக்கின்ற பொழுது ஒரு திருமணம் அமைத்து பல ஆண்டுகள் அங்கே தங்கி இருக்க வேண்டும் என்பதாகிய ஒரு எண்ணம் வந்ததன் காரணமாக அமைத்தது அந்த திருமணம். அது மட்டுமல்லாமல் பெருமான் மீண்டும் மீண்டும் சென்று வருகின்ற பொழுது அந்த திருமணத்திலே இருந்து நீண்ட நாட்கள் தங்க வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பின் காரணமாக ஏற்பட்டது என்பதாக அமைக்கிறார். அது சிகேசி அவர்களுடைய அகவை வயதை வைத்துக் கொண்டு எண்ணிய ஒரு நிலை. நாவுக்கரச பெருமானுடைய வயது திருமூலர் திருமட வரலாறு என்பதாக அமைத்து திருமூலருடைய கருத்து திருமடம் என்பதாக அமைத்ததனுடைய தன்மையை மிக அற்புதமாக திருமூலர் அமைத்திருக்கிறார். ஆக அதை நாம் இந்த முறை நாம் எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டிற்கு சென்று அந்த திருமடத்தினுடைய அந்த அமைப்பு, அந்த திருமடத்தினுடைய சிறப்பு, நாவுக்கரசர் ஒருவர் தான் திருமடம் என்பதாக அமைத்த ஒரு புரட்சியாளராக, சைவத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு புரட்சியாளராக அமைந்திருக்கின்றார். எப்படி ஞானசம்பந்த பெருமான் அந்த சைவத்தை சென்று அங்கே நிலைநாட்டி மிகச்சிறந்த ஒரு புரட்சி வீரர் என்பதாக சொல்லி நாம் ஞானசம்பந்த பெருமானை நிலைநாட்டுவதைப் போல இந்த மடம் என்பதாக சொல்லி எப்படி பழையாறை வடதளி என்பதாக சொல்லக்கூடிய நிலையிலே நின்ற புரட்சியாளரைப் போல எப்படி நாவுக்கரச பெருமானை நாம் அணுக வேண்டும் என்பதாக சொன்னால் இது சைவத்திலே செய்த அவர் செய்த புரட்சி என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளும். ரெவல்யூஷன் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு நாவுக்கரச பெருமானுடைய அந்த பழையாறையினுடைய அந்த ஒரு அப்ரோச், அதனுடைய தன்மையும் இந்த திருமடம் என்று சொல்லக்கூடிய திருப்பூந்துருத்தியிலே அமைத்த அந்த திருமடத்தினுடைய அந்த அப்ரோச், அதனுடைய ரெவல்யூஷன், அதனுடைய புரட்சி சைவத்தினுடைய மிகச்சிறந்த புரட்சியாக முரட்சி வீரராக நம்முடைய முன்னிலையிலே நிற்கின்றார் நாவுக்கரச பெருமான். ஏன் என்பதாக சொன்னால் ஒரு திருமடம் அமைத்து அந்த திருமடத்தை வளர்க்க வேண்டும் என்பதாகிய அந்த நிலை, அந்த கருத்து திருநாவுக்கரச பெருமானுடைய அந்த உள்ளத்திலே தோன்றிய அந்த கருத்து மிகச்சிறந்த ஒரு புரட்சிகரமான கருத்து என்பதாகத்தான் அடியனுடைய ஒரு நோக்காக அமைத்திருக்கின்றோம். அதை மீண்டும் அடுத்த வாரம் நாம் திருமூலருடைய அந்த கருத்தோடு நாம் இணைத்து நாம் அதை சிந்தித்து மிக மிக ஆழமான ஒரு நிலை நாவுக்கரச பெருமான் மட்டும் அமைத்த ஒரு சிறப்பு சைவத்திற்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலை என்பதாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே திருமணம் ஆங்கு ஒன்று ஐயா சொன்னதைப் போல திங்களும் ஞாயிறும் தோயும் என்பதாக அமைத்த அந்த திருமணம், அந்த திருமணத்தின் உள்ளே இருந்து கொண்டு பெருமாளுடைய திருவடியை எண்ணுகின்ற பொழுது அந்த திங்களும் ஞாயிறும் ஒளியும் முழுவதுமாக அந்த திருமணத்தின் உள்ளே அமைந்திருக்கின்ற அந்த ஒரு சிறப்பு தான் அந்த தோய்கின்ற சிறப்பு. ஆக அப்படிப்பட்ட அந்த திருமணம் ஒன்று என்பதாக சொல்லுகின்ற பொழுது நாட் இன் கவுண்ட் ஒன்று என்பதாக சொல்வது, அது ஒப்பற்றது என்பதாக சொல்லுகின்ற தனி நிலை வாய்ந்தது என்பதை வெளிப்படுத்துவதுதான் நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய அந்த உள்ளம். திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் ஆங்கு ஒன்று செய்தார் என்பதாக சொல்லுகின்ற போது அந்த வடத்தினுடைய சிறப்பு ஒப்பற்ற வடம் என்பதாகிய அந்த நிலையை அமைத்த அந்த நிலை. தம்பிரானார் அருள் பெற்று திங்களும் ஞாயிறும் தங்கி திருத்தொண்டு செய்வார். ஆக அங்கே தங்கி இருந்து அந்த திருத்தொண்டினை செய்கின்ற அந்த முறை, அந்த அற்புதம் அந்த திருமடத்திற்குரிய ஒரு தனித்துவம் என்பதாக அமைத்து
குமரகுருபர் மடம் அமைக்கிறதுக்காக காசியில பறந்து வந்த இடம்
திருமடங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது வழி வழியாக வருகின்ற அந்த திருமடத்தினுடைய சிறப்பு, நாவுக்கரச பெருமானுடைய திருமடம் அப்படி நாம் வழித்தோன்றலாக அமைக்கவில்லை. நாவுக்கரச பெருமான் அமைத்த அந்த திருமடத்தினுடைய அந்த தன்மை அது நாம் பின்பற்றாமல் நாம் தவறவிட்டு இருக்கிறோம். அப்படி அந்த நாவுக்கரச பெருமானுடைய திருமடமானது இங்க அழிந்துவிட்ட சிதைந்துவிட்ட ஒரு நிலையிலே இருப்பது, அதனுடைய அத்துணை தாக்கமும் நம்மைத்தான் வந்து சேரும், அத்துணை சைவர்களையும் அது சாரும். அந்த மனத்தை பாதுகாக்காதவர்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சைவருக்கும் உரிய கடமை அது என்கின்ற நிலையிலே நாம் அத்துணை பேருக்கும் அதனுடைய பங்கு உண்டு என்பதாக அமைத்து அந்த திருமடத்தினுடைய ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொன்றும் கோடி கோடி கொடுத்தாலும் தகும் என்பதாக அமைத்திருக்கின்ற சான்றோர்கள் கருத்து, அத்துணை சிறப்புடைய அந்த திருமடம், ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரச பெருமானும் அளவளாவிய ஒரு தன்மை இருக்கின்ற அந்த திருமணம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒரு சாதாரணமாக நாம் எண்ணிவிட்டு செல்லுகின்ற நிலை அல்லாமல் இந்த திருமணத்தை நாம் சிந்தையிலே நிறுத்தி அமைத்திருக்க வேண்டிய ஒரு நிலை கட்டாயம் நம்மிடத்திலே வந்திருக்கின்றது என்பதற்காக இந்த படத்தினை பற்றிய ஒரு குறிப்பினை சொல்லி நம்முடைய திருத்தாண்டகம் இரண்டு பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அதை மீண்டும் நாம் அடுத்த வாரம் 8-20 ஆகிவிட்ட காரணத்தினால அடுத்த வாரம் நாம் அந்த திருநைத்தானம் திருத்தாண்டகத்தை தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி, பல்வகை தாண்டகத்தோடும் பரவு தனி தாண்டகமும் அல்லல் அறுப்பவர் தான் அடைவு திருத்தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்க மாலையும் உள்ளிட்டு எல்லையில் பன்மை தொகையும் எம்பினர். இங்கே இருக்கின்ற பொழுதுதான் ஹையஸ்ட் ரொம்ப அதிகமான திருப்பதியங்கள் பாடிய இடம் அப்படின்னு சொன்னா அது திருக்கோயில்களிலே அவர் பாடியிருக்கிறாரா அல்லது திருமணங்களிலே பாடியிருக்கிறாரா என்கின்ற ஒப்பிட்டு காணுகின்ற அளவிற்கு லிஸ்ட் இருக்குது. பொது தனி லிங்கபுராணம் அப்படி அடுக்கிக் கொண்டே போகின்ற அத்துணை 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 பதியங்களும் எல்லாம் கொண்டு வந்து திருஅங்கமாலை திருவங்கமாலை பாடிய இடம் செல்கதிக்கு வழிகாட்டும். ஐயா அவங்க பெரியபுராண ஆரம்பிக்கிறதுல இருந்து இந்த வார்த்தையே அடியனுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பெரியபுராண ஆரம்பிச்சதுல இருந்து அப்ப ஒரு தடவை சொன்னாரு எனக்கு அந்த மாதிரி மட்டும் எனக்கு தெரியும், ஆனா எங்க வருது அப்படிங்கறது அவர் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த வரியினுடைய சிறப்பு. செல்கதி என்பதாக சொல்லக்கூடிய அதிலிருந்து ஆரம்பித்ததுதான் நம்முடைய பதிக வழி முறையான இந்த பெரியபுராண வகுப்பு. அது முன்னாடி பதிக வழி இல்லாமல் நாம் நேரடியாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலைதான் இருக்கும். அப்படி இந்த செல்கதி என்பதாக சொல்லக்கூடிய இந்த ஒரு இடம், இந்த ஒரு திரு அங்க மாலை வெளிப்பட்ட இடம் என்பதாக சொன்னால் அந்த திருமடத்தினுடைய சிறப்பு அளவிட்டு சொல்ல முடியாத சிறப்பு நிறையது அந்த திருமணம். ஆக அந்த அத்துணை பதியங்களையும் நாம் பாட வேண்டிய கடப்பாடு கட்டாயம் நம்மிடத்திலே இருக்கின்றது. ஆக அந்த வகையிலே இந்த இடமானது கொஞ்சம் விரிவாக செல்லக்கூடிய இடம். நாவுக்கரசு பெருமானுடைய அந்த இடம் திருவையாறு ஐயா இவர் கணேசையா சொன்னது போல ஏழு தலங்கள், அந்த தலங்களிலே நாவுக்கரசு பெருமான் இருந்து அவர் வழிபட்ட அந்த தன்மை, பக்குவப்படுத்துகின்ற தன்மை, இந்த உயிர்கள் ஆகிய இருக்கக்கூடிய நாமெல்லாம் இந்த பதியங்களை பாடி 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 நாமையும் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமான் நம்மை வழி செலுத்துகின்றார் என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த நிலையிலே இந்த திருப்பாடலோடு நாம் முடிவு செய்து அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம்.